அளவற்றார்களாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நீதியின் மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்பதோடு இறைவன் நியமித்திருக்கிறதான நீதியின் மார்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய மெய்யான சமாதானத்தோடு கூட இறைவனோடு கூட நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்பதோடு கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, இறைவன் நாடினால் இன்று இதுவரை நாம் பார்த்த தௌராத் புஸ்தகத்தின் செய்திகளை மறுபடியும் ஒரு விசை நாம் மறு ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். தௌராத் என்பது இறைவாக்கினர் உரைத்த இறைவாக்குகளில் முதல் புஸ்தகமாகும் அல்லது முதல் பகுதியாகும். இந்த பகுதி மிகவும் முக்கியமானது. காரணம், இது இறைவனே அமைத்த அஸ்திபாரமாயிருக்கிறது. இதன் மூலம் நாம் கேட்கும் அனைத்தையும் சோதிக்க முடியும். இந்த இறைவார்த்தை இறைவனிடமிருந்து வந்ததா என்பதை சோதித்தறிய தௌராத்தின் 5 பாகங்கள் அல்லது புத்தகங்கள் உள்ளன. இந்த புஸ்தகத்தின் மூலமாக நீங்கள் இது இறைவாக்குதானா என்பதை நீங்கள் சோதித்து அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இதில் முதலாவது புஸ்தகம் ஆதியாகமம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த புஸ்தகத்தில் 50 சூராக்கள் உள்ளன. நாம் இதுவரை பார்த்த பாடங்களில் 11 சூராக்கள் வரை படித்திருக்கிறோம். இறைவாக்கின் முதல் புஸ்தகம் முதல் ஆயத்தில் நினைவுகூற உங்களால் முடிகிறதா? அதை மீண்டும் படிப்போம். ஆரம்பத்தில் இறைவன் வானத்தையும் பூமியையும் படைத்தான். இறைவன் நித்தியமான இறைவன். ஆரம்பத்தில் இந்த துனியா இல்லாதபோதே இறைவன் மட்டும் இருந்தான். இறைவன் துவக்கமில்லாத நித்திய ரூஹாக, நித்திய ஆவியாக இருக்கிறான். அதனால்தான் இறைவாக்கினர் ஆரம்பமே முதலில் இறைவன் என்று ஆரம்பிக்கிறது. இறைவன் இந்த துனியாவை உண்டாக்கும் முன்னதாக ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆயிரமாயிரமான ஆவிகளை சிருஷ்டித்து அவைகளுக்கு மலக்குகள் என்று பெயரிட்டான். மலக்குகளேயே மிகவும் புத்திசாலியும் மிகவும் அழகானவனுமான ஒருவன் இருந்தான். அவன்தான் இன்று நாம் சொல்லக்கூடிய சைத்தான் அல்லது இப்லீஸ் என்பவன். இறைவேதத்தில் அவனுக்கு லூசிபர் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் அவனை மலக்குகளின் தலைவனாக வைத்திருந்தான். ஆனாலும் இப்லீஸ் என்ற இவன் தன்னை இறைவன் அளவுக்கு உயர்த்தும்படியாக நினைத்து, அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. சைத்தானுடைய இந்த பாவமான எண்ணத்தோடு ஒத்துழைக்கக்கூடிய பல மலக்குகள் முன்வந்தன. அதனால்தான் பாவத்தை சகிக்க முடியாத இறைவன் சைத்தானையும் அவனோடு சேர்ந்து கொண்ட மலக்குகளையும் வெளியே தள்ளிய பிறகு வெளியேற்றின பிறகு அவனுடைய பெயரை சைத்தான் என்று மாற்றினான். சைத்தான் என்றால் விரோதி என்று பொருள். இறைவன் சைத்தானையும் அவனுடைய தூதர்களையும் அவனோடு கூட சேர்ந்த அந்த மலக்குகளையும் வெளியேற பண்ண பின்பு அவர்களுக்காக ஒருபோதும் அணையாத நெருப்பு நிறைந்த ஜகன்னம் என்னும் நரகத்தை படைத்தான். இறுதி நாளான கியாமத்து நாளிலே சைத்தானையும் அவன் கூட்டாளிகளையும் அவனை பின்பற்றும் இன்சானையும் இறைவன் அந்த நரக நெருப்பில் தள்ளுவான் என்று இறைவாக்கு நமக்கு தெளிவாக கூறுகிறது. அடுத்து இறைவன் வானம், பூமி, அவைகளில் உள்ள அனைத்தையும் இறைவன் எவ்வாறு 6 நாட்களில் படைத்தான் என்பதையும், அவைகளை படைக்க இறைவன் தன் கலிமாவைத் தவிர, அதாவது இறைவன் தன்னுடைய வார்த்தையைத் தவிர வேறு எதையும் பயன்படுத்த விரும்பவில்லை, பயன்படுத்தவில்லை என்று பார்க்கிறோம். இறைவன் இன்சானுக்காக எல்லாவற்றையும் படைத்தான். தன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் தன்னுடைய மகிமைக்காகவும் இவைகளையெல்லாம் இறைவன் உண்டாக்க திட்டமிட்டான். இன்சான் இறைவனால் படைக்கப்பட்ட மிக முக்கியமான உயிரினம். காரணம், இன்சான் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டான். இறைவாக்கியம் இப்படி கூறுகிறது, இன்சான் இறைவனின் சாயலிலும் இறைவனுடைய ரூபத்திலும் படைக்கப்பட்டான். இன்சானுடன் ஒரு நல்ல அர்த்தமுள்ள உறவை இறைவன் நாடினான். அதனால்தான் இறைவன் இன்சானுக்குள்ளே ஒரு ஞானத்தை, ஒரு நல்ல அன்பை, சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஞானமுள்ள ஆன்மாவை, அதாவது ரூஹை வைத்தான். இதனால் இன்சான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். மேலும் இன்சானுக்கு அவனே தேர்ந்தெடுக்கத்தக்கதான விருப்பத்தையும் உண்டாக்கினான். இந்த விருப்பத்தின் மூலமாக இன்சான் இறைவனை நேசிக்கவும் இறைவனை நேசிக்காமல் இருக்கவும் முடியும். அவனே சுயமாக தீர்மானம் எடுக்கும் அளவுக்கு அவனுக்குள்ள அந்த ரூஹை வைத்து இன்சானை இறைவன் உண்டாக்கினான். இதனால் இறைவனிடமிருந்து கீழ்ப்படியவோ அல்லது கீழ்ப்படியாமல் போகவோ இன்சானே சுயமாக முடிவெடுக்க முடியும். தௌராத்தின் முதல் புஸ்தகம் 2வது சூராவில் இறைவன் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் தாம் உண்டாக்கின ஆதமையும் ஹவ்வாவையும் வைத்தான். இறைவன் ஆதம் ஹவ்வாவை இருவரும் நிம்மதியாக, செழிப்பாக, சந்தோஷத்தோடு கூட வாழக்கூடிய எல்லாவிதமான பர்க்கத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வைத்திருந்தான். தௌராத்தின் புஸ்தகத்தில் முதல் புஸ்தகத்திலிருந்து 2வது சூரா 16-17 ஆகிய ஆயத்துகளை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தௌராத்தின் புஸ்தகம் முதல் புஸ்தகம் 2வது சூரா 16-17 ஆகிய ஆயத்துக்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டான். அன்பானவர்களே, இந்த 2 ஆயத்துகளை நாம் இப்பொழுது வாசித்தோம். இறைவன் ஆதாமை படைத்த நாளில் அவனுக்கு ஒரு நல்ல வெகுமதியையும் வழங்கியிருந்தான். இறைவன் ஆதமிடமிருந்து எடுத்த ஒரு விலா எலும்பினால் ஒரு பெண்ணை உருவாக்கி அவளை ஆதமுக்கு வெகுமதியாக வழங்கினான். ஆதம் அவளை ஹவ்வா என்று அழைத்தான். இவ்விதமாக 6 நாளில் இறைவன் தன்னுடைய வேலையை முடித்தான். தௌராத்தின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 31வது ஆயத்து இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தான், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ம் நாள் ஆயிற்று. இவ்விதமாக அந்த சூராவில் எழுதப்பட்டிருக்கிறது. இறைவன் தாம் படைத்த அனைத்திலும் மகிழ்ச்சியோடு இருந்து பின் 7வது நாளிலே ஓய்ந்திருந்தான். இறைவேதத்தின் 3வது சூராவில் இந்த துனியாவின் பாவம் எப்படி விஸ்வரூபம் எடுத்து இந்த துனியாவுக்குள்ளே நுழைந்தது என்பதை பார்க்க முடியும். ஒருநாள் ஆதமும் ஹவ்வாவையும் இறைவனால் தடை செய்யப்பட்ட மரத்தின் அருகே இருந்தபோது இபிலிசானவன் ஒரு பாம்பின் உருவத்தில் வஞ்சகமாக வந்து அவர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறான். அவர்களுக்கு இடையே நடந்த அந்த சம்பாஷணை தௌராத்தின் புஸ்தகம் முதல் புஸ்தகத்திலே 3:1-5 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இதை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதோடு கூட மற்ற சில ஆயத்துகளையும் நான் உங்களுக்காக வாசிப்பேன். கவனமாக கேளுங்கள். ஆதியாகமம் 3:1-5 முடிய, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும், அதை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அடுத்தபடியாக இஞ்சில் புஸ்தகத்திலே ரோமர் 5:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 12:5 அந்த ஆயத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அடுத்தபடியாக ரோமர் 6:23 அதை வாசிக்கிறேன் கேளுங்கள். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எபிரேயர் 9:22 வாசிக்கிறேன் கேளுங்கள். எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தம் சிந்துதலினாலே சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. மற்றொரு வசனத்தை தௌராத்தின் புஸ்தகத்தினுடைய முதல் புஸ்தகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தௌராத்தின் புஸ்தகம் முதல் புஸ்தகம் 4:4-5 ஆகிய ஆயத்துக்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அன்பானவர்களே, இந்த இப்ப வாசிக்க கேட்டதான அந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுவது என்ன என்றால், ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தியாகும்படியாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமாகவும், அது இறைவேதத்தின் புஸ்தகத்தில முதல் பகுதியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பின்னர் இறைவன் ஆதம் ஹவ்வாவிற்கு சேத் என்ற மற்றொரு மகனை கொடுத்தான். சேத் ஆபிலைப் போலவே இறைவன் மீது ஈமான் கொண்டு குர்பான் இரத்தத்துடன் இறைவனை அணுகினான். இவ்விதமாக ஆதம் நபியின் இரண்டாவது வம்சத்தை பார்த்தோம். காயின், சேத் இருவரில் காயின் சந்ததியினர் இறைவாக்கின் மேலும் ஈமான் வைக்காமலும், சேத் சந்ததியினர் இறைவன் மேலும் இறைவனுடைய வாக்கின் மேலும் ஈமான் கொண்டவர்களாகவும் காணப்பட்டனர். சேத்தின் தலைமுறையில்தான் இத்ரீஸ் நபி அவர்கள் பிறந்தார்கள். இவர் உண்மையான இறைவனின் தலைமுறையில் இறைவனோடு நடந்தார். இத்ரீஸ் நபி அவர்களுக்கு நூஹ் என்ற பெயரில் ஒரு பேரன் இருந்தான். நூஹ் நபியின் காலத்தில்தான் ஆதமின் சந்ததியினர் கொடிய பாவத்தில் காணப்பட்டனர். ஆகவே இறைவன் அவர்களை அழிக்க தீர்மானித்தான். ஆதமின் சந்ததியினரின் துன்மார்க்க கிரியைகளை இறைவன் பார்த்தான். அப்பொழுது அவர்களை பெருவெள்ளத்தின் மூலமாக அழிக்க இறைவன் திட்டமிட்டு நூஹ் நபியை அழைத்து அந்த இடத்திலே ஒரு பெரிய கப்பலை கட்டும்படியாக இறைவன் கட்டளையிட்டான். நூஹ் நபி அவர்களும் இறைவன் சொன்னபடியே அந்த கப்பலை கட்டினார். நூஹ் நபி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் சேர்ந்து சுமார் 100 வருடங்கள் வரைக்கும் அந்த கப்பலை கட்டினார்கள். கப்பலை கட்டிக் கொண்டிருந்த போது இறைவன் இன்சானின் பாவங்களை, அதாவது அந்த 100 வருடங்கள் இன்சானுடைய பாவங்களை சகித்துக் கொண்டான் அல்லது பொறுத்து கொண்டான். இந்த 100 வருடங்களிலே நூஹ் நபியின் மூலமாக கேள்விப்பட்ட இறைவாக்கின் மேல் ஈமான் கொண்டு அவர்கள் திருந்த வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். ஆனால் அவர்கள் திருந்தாத பட்சத்தில், இறைவன் மேல் ஈமான் கொள்ளாத பட்சத்தில், இறைவன் மேல் ஈமான் கொண்ட நூஹ் நபி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் மாத்திரம் இறைவன் பேழைக்குள் பாதுகாத்து, இறைவன் மேல் ஈமான் கொள்ளாத மற்ற எல்லா ஜனங்களையும் எல்லா உயிரினங்களோடு கூட பெருவள்ளத்தினால் அழித்து போட்டான் என்று தௌராத்தின் புஸ்தகத்தில் 6வது சூராவிலிருந்து 10வது சூரா வரைக்கும் உள்ள சம்பவங்களை நாம் படிக்கும்போது இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த காரியங்களை ஏற்கனவே நாம் ஒரு முறை நாம் பார்த்திருக்கிறோம். இதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறோம். நூஹ் நபிக்கு சேத், காம், யாபேத் என்ற 3 மகன்கள் இருந்தனர். இந்த 3 பேர்களிலிருந்துதான் இந்த துனியாவில இன்சான்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அதாவது இந்த 3 பேர்களிலிருந்துதான் இந்த உலகத்திலே அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததி இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் பரவ ஆரம்பித்தது. இறைவனையும் இறைவாக்கினையும் விரைவில் மறுத்துவிட்டதை மேற்காணும் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த 2வது ஜெனரேஷன், நூஹ் நபியினுடைய இந்த 3 பிள்ளைகள் மூலமாக பிறந்த இந்த 2வது ஜெனரேஷன், அவர்களும் ஆதமின் பாவத்திலே மூழ்க ஆரம்பித்தார்கள். அவர்களிடத்திலேயும் பாவமும் பெருகினது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கடைசி பாடத்தில் நிம்ரோத் என்கிறதான ஒருவனை குறித்து நாம் பார்த்தோம். அவனோடு கூட சென்ற மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் ஒரு பட்டணத்தை கட்டினார்கள். அது மாத்திரமல்ல, இறைவனுக்கு எதிராக ஒரு பெரிய கோபுரத்தையும் கட்ட ஆரம்பித்தார்கள். இவர்கள் இறைவனுடைய சந்ததியினர் உலகமெங்கும் சிதறியிருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்த்தார். ஆனால் இந்த நிம்ரோத்து அவனோடு கூட சேர்ந்ததான அந்த ஜனங்கள் எல்லாரும், ஜனங்கள் ஒரே இடத்திலே இருக்க வேண்டும் என்று ஒரே இடத்தை தெரிந்து கொண்டு, அந்த ஒரே இடத்தில் குடியிருந்தது மாத்திரமல்ல, இறைவனுக்கு எதிராக நமக்கு பெருமை உண்டாகும்படியாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் வானத்தின் உயரத்தின் அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் அந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த இறைவன் பூமிக்கு இறங்கி வந்து அவர்களுடைய மொழியை குழப்பி, அவர்கள் மீண்டும் அந்த கோபுரத்தை கட்ட முடியாதபடிக்கு அவர்களை சிதறடித்தான். அன்றையிலிருந்துதான் இந்த உலகத்திலே பலவிதமான பாஷைகள் பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லி இறைவாக்கு நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அந்த கோபுரம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது. இதுவரை தௌராத்தின் முதல் புஸ்தகத்திலிருந்து 1 முதல் 11 சுறாக்கள் முடிய நடந்த சம்பவங்களை சுருக்கமாக பார்த்தோம். இந்த சம்பவங்களிலெல்லாம் நாம் பார்த்த சம்பவங்களை சுருக்கமாக கூறி முடித்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் நடந்தவைகளிலிருந்து இறைவன் நமக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறான், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடமாக இந்த சம்பவங்கள் நமக்கு அமைந்திருக்கிறது. அவற்றில் 2 காரியங்களை விளக்க வேண்டியிருக்கிறது. இன்று நமக்கு நேரம் போதாதபடியினால சுருக்கமாக இந்த இரண்டு காரியத்தை மிக சுருக்கமாக நாம் பார்க்கலாம். ஒரு படிப்பினை என்னவென்றால், இன்சான் அநீதி உள்ளவன். மற்றொரு படிப்பினை என்ன என்று சொன்னால், இறைவன் நீதி உள்ளவன். இரண்டு காரியங்களை நாம் பார்த்தோம். 1, இன்சான் அநீதி உள்ளவன். மற்றொரு காரியம், இறைவன் நீதி உள்ளவன். நமது ஆராய்ச்சியில் இன்சானின் அநீதியை மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். இறைவனால் தடை செய்யப்பட்ட பழத்தை ஆதாம் சாப்பிட்டபோது இன்சானின் அநீதி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் தொடங்கியதை பார்க்கிறோம். அதாவது ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்படுகிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் தான் இன்சானுடைய அநீதி முதல் முதலாவதாக ஆரம்பமாகிறது. அதோடு கூட இறைவன் நியமித்த குர்பானின் வழியில் இறைவனிடம் நெருங்க மறுத்துவிட்டனர். காயின் சம்பவத்திலிருந்து இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நூஹு நபியின் தலைமுறையிலும் பாபேல் கோபுரம் கட்ட முயற்சி செய்த அந்த நேரத்திலும் இவைகள் எல்லாவற்றிலும் ஆதமிடமிருந்து அப்படியே காயின் வழியாக தொடர்ந்து இந்த அநீதி இன்சானுக்குள்ள பிரவேசித்து அதைத் தொடர்ந்து பாபேல் கோபுரம் கட்டப்படுவதில் வந்து இந்த அநீதி வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்லப்போனால், ஆதமின் சந்ததியின் அனைவரும் அநீதி உள்ளவர்கள். இறைவன் இறைவாக்கில் எழுதப்பட்டிருப்பது போல எல்லா இன்சான்களும் அல்லது எல்லா மனிதர்களும் பாவம் செய்தனர் என்று சொல்லி இஞ்சீலின் ரோமர் என்ற புஸ்தகம் 3:9, 10, 11, 12 ஆகிய வசனங்களில எழுதப்பட்டிருக்கிறதான இறைவாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 3:9-12 முடிய. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்களாயிருக்கிறார்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினேன். அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த ஆயத்துக்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆதாமினுடைய தலைமுறையிலிருந்து இதுவரை நாம் பார்த்ததான பாபேல் கோபுரத்தினுடைய சம்பவம் வரைக்கும், அதாவது நூஹ் நபி அவர்களுடைய தலைமுறை வரைக்கும், எல்லாரும் பாவம் செய்தனர், ஒருவராகிலும் நீதிமான் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்ட வாக்கியங்களை நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டீர்கள். இன்சானின் அநீதியை கண்டது போலவே இறைவன் நீதியையும் நாம் பார்க்க முடியும். ஒரு பக்கம் இன்சான் அநீதி உள்ளவனாக இருந்தாலும் மறுபக்கத்தில் இறைவன் நீதி உள்ளவராகவே இருந்து வந்திருக்கிறார். இறைவாக்கியம் இப்படி கூறுகிறது. 1 யோவான் 1:5, சைத்தானின் பெருமையில் காரணமாக அவன் வெளியேற்றப்பட்ட போது, சைத்தானின் பெருமையின் காரணமாக அவன் வெளியேற்றப்பட்ட போது இறைவாக்கின் நீதியைக் கண்டோம். அதிலே இறைவனுடைய நீதி வெளிப்பட்டது. ஆதமையும் ஹவ்வாவையும் அவர்களின் கீழ்ப்படியாமையின் காரணமாக இறைவன் வெளியேற்றின போது இறை நீதியை நாம் பார்த்தோம். அடுத்து ஆதமின் சந்ததியாரின் பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்க ஒரு இரட்சகனை பற்றி இறைவன் வாக்குதத்தம் பண்ணின போது இறைவனின் நீதியை மறுபடியும் பார்த்தோம். மட்டுமல்ல, இறைவனின் நீதியின் தன்மையை அவனுடைய பிரமாணத்தில் கவனித்தோம். குர்பானின் மூலமாக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை இறைவாக்கின் மூலமாக காண்கிறோம். எபிரேயர் 9:22 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று. ஒரு ஆட்டுக்குட்டியை ஆபேல் குர்பானாக செலுத்தின போது அதை நீதியாக இறைவன் ஏற்றுக்கொண்டான். ஆபேலும் அதை இறை நீதி என்று வெளிப்படுத்தினான். இறைவனின் நஜாத்தின் வழியை அசட்டை பண்ணின காயின் அவனுடைய குர்பானை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவன் ஆட்டுக்குட்டியை அல்ல, பழ வர்க்கங்களை அவன் கொண்டு வந்தான் என்று இறைவாக்கு கூறுகிறது. அதனால்தான் இறைவன் அவனுடைய குர்பானை நிராகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோகு நபியின் காலத்திலும் இறைவனின் நீதியுள்ள தன்மையை காண்கிறோம். இன்சான் மனந்திரும்ப 100 வருட காலம் தருணம் அளித்திருந்திருக்கிறான். இறைவன் வழியை ஏற்றுக்கொள்ள மறுத்த அனைவரையும் அழிக்க இறைவன் ஒரு பெருவள்ளத்தை அனுப்பி வைத்தான். அதற்கு முன்பாக அந்த 100 வருட காலங்களில் இவர்கள் மனந்திரும்பி இறைவன் மேல் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்த்தான். இதிலிருந்து இறைவனின் நீதியை நாம் அறிந்து கொள்கிறோம். எங்கள் கடைசி ஆய்வில் இறைவன் தனக்கு எதிராக கலகம் செய்த பாபேல் நகர மக்களின் மொழியை குழப்பினதை, அப்படி செய்ததன் மூலமாக இறைவன் மீண்டும் தன் நீதியை எவ்வாறு நிலைநிறுத்துகிறான் என்பதை பார்த்தோம். இஞ்சிலில் எபிரேயர் நிருபத்தில 12:29 சூராவும் 10:30-31 ஆகிய சூராக்கள் இப்படி கூறுகிறது. நான் இதை வாசிக்கிறேன், கேளுங்கள். எபிரேயர் 12:22, எபிரேயர் 10:30-31 ஆகிய சூராக்கள். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். 10:30-31 ஆகிய ஆயத்துகளிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன் கேளுங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்று சொன்னவர், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது, பயங்கரமாய் இருக்குமே. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, இறைவன் தம்முடைய நீதியின்படியாக நியாயந்தீர்ப்பார் என்று சொல்லியும், இறைவன் மேல் ஈமான் வைக்காதபடிக்கு அவருடைய நியாயத்தீர்ப்பிலே அவருடைய கையிலே விழுகிறது, அல்லது அவருடைய நியாயத்தீர்ப்பிலே நிற்கிறது, பயங்கரமாயிருக்குமே என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக தௌராத்தின் மூலம் முதல் புஸ்தகத்தில் முதல் 11 சுராக்களில் இறைவன் தன்னுடைய நீதியின் முழுமையை நமக்கு தெரிவிக்கிறான். அநீதி செய்யும் இன்சானுக்கு தான் இறைவனால் அங்கீகரிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை இல்லை. இப்படி சொல்லுவதனாலே பாவிகளுக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தமா? அப்படி அல்ல. இறைவனுக்கு சலவாத்து சொல்லுங்கள், பாவிகளுக்கு நிச்சயமாகவே நம்பிக்கை இருக்கிறது. எப்படி என்றால், இறைவன் தனது ரஹமத்தினால் ஆதமின் அநீதியான வம்சத்தை இறைவனுக்கு முன்பாக செய்யப்படத்தக்கதான ஒரு வழியை இறைவன் வகி அறிவிக்கிறான். இறைவன் பாவிகளின் மீட்புக்காக நியமித்தர் நஜாத்தின் வழி உங்களுக்கு தெரியுமா? இறைவனின் நீதியின் வழி உங்களுக்கு தெரியுமா? அந்த இறைவனின் நீதியின் வழியில உங்களை இன்னும் புரியவில்லை என்று சொன்னால், இறைவனின் நண்பர் என்று அழைக்கப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். அதிலே இறைவனுடைய நீதி எப்படி இருக்கிறது என்பது நமக்கு விளங்கும். வர இருக்கும் நிகழ்ச்சிகளில் எங்களோடு கூட இணையும்படி உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்களின் சரித்திரத்தில் அநீதி உள்ளவர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்ற இறைவன் என்ன செய்கிறான் என்பதை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன்.